அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த நன்முயற்சியை முன்னெடுக்கின்ற நண்பர்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்போடு விருதை தந்திருக்கின்ற மாணாக்கர்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள். என்னை விட மூத்தவர்களாக இளையவர்களாக இருந்தாலும் பாடம் சொல்லுகிற நான் ஆசிரியன், நீங்கள் மாணவன் என்ற முறைமையிலே மாணவர்களுக்கு என்று பொதுப்பட சொன்னேன். திருக்குறளில் நேற்று ஒரு அறிமுகம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நூலை எப்படி கற்க வேண்டும், நூலில் ஆழம் பெறுவது எப்படி, நூலில் ஆழம் பெறுவது எப்படி என்பது பற்றியெல்லாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நூலுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும். நேற்றைய தினம் திருக்குறள் கேட்ட பிறகு வருகிறவர்களுடைய தொகை அரைவாசியாக ஆகும் என்று எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அது குறைவில்லாமல் இருப்பதிலே இருந்து ஒன்று தெரிகிறது, நான் சரியான முறையிலே திருக்குறள் சொல்லவில்லை என்பது தெரிகிறது. திருவள்ளுவர் அறத்தை பல பகுதிகளாக பிரித்து சொல்லுகிறார். மூன்று பெரும் பிரிவுகளாக நூல் பிரிக்கப்படுகிறது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஒரு தாய்க்கு உரிய கருணையோடு திருவள்ளுவர் நூல் கட்டமைப்பை செய்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான், ஆனாலும் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பை சொல்லுகிறேன். நம்முடைய நூல்கள் எல்லாம் அந்த அமைக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது. முதலிலே நான் எப்பொழுதுமே விளையாட்டாக சொல்லுவேன், வீட்டிலே பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவார்கள். அப்படி வெட்டுகிற பொழுது அது ஒரு பெரிய கேக்காக இருக்கும், எல்லாமே சுவைதான். வெட்டுகிற பொழுது அதை பெரிய துண்டுகளாக முதலிலே வெட்டுவார்கள். அதை பிரிப்பதற்காக ஒரு நாலு துண்டு பெரிய துண்டு வெட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த பெரிய துண்டு வெட்டிய பிறகு அதை அப்படியே சாப்பிட முடியாது. ஆகவே அதை அந்த வெட்டிய பெரிய துண்டிலே ஒரு துண்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவார். இது இரண்டாவது முறை. அது கூட நீளத்துண்டுகளாக இருக்கும், சாப்பிட முடியாது. பிறகு ஒவ்வொரு நீளத்துண்டையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிவிட்டு எடுத்து வாயிலே வைத்தால் அது அப்படியே உழுகு போகும். அதனை நாங்கள் பொதுவாக காணுகிற முறை. அதையே தான் திருவள்ளுவரும் செய்கிறார். அறம் என்கின்ற அந்த பெரிய கேக்கை எடுத்துக்கொண்டு பெரிய துண்டாக மூன்று துண்டு வெட்டினார். அறத்துப்பால் ஒரு துண்டு, பொருட்பால், காமத்துப்பால். அந்த பெரிய துண்டை நாங்கள் உண்பதற்கு கஷ்டப்படுவோம் என்பதற்காக அதற்கு பிறகு அதை துண்டுகளாக்குகிறார். ஒவ்வொரு பாலிலும் இயல்கள் என்று பிரிவுகள். பெரும்பிரிவு பால், பாலுக்குள்ளே இயல். அது நான் படிக்கிற பொழுது அந்த இயல் விவரங்கள் சொல்லுகிறேன். அறத்துப்பால் நாங்கள் இப்பொழுது படிக்கப் போகிறோம். அதிலேயே நான்கு இயல்கள் உண்டு. இல்லறவியல், துறவரவியல், முதல் பாயிரவியல், அதுக்கு பிறகு இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு இயல்கள். அது இரண்டாவது பெரிய பகுதி. அது கூட நமக்கு படிக்க கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக இயலுக்குள்ளே அதிகாரங்கள் என்று பிறகு பிரிவு. ஒரு இயலுக்குள்ளே இத்தனை அதிகாரங்கள், அது தேவைக்கேற்ப அந்த அதிகாரம் பிரித்திருக்கிறார். அப்ப முதல் பால், அடுத்தது இயல், அதற்கு அடுத்தது அதிகாரம். அதிகாரத்துக்குள்ளே ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளேயும் பத்து பத்து குறள். இந்த சின்ன சின்ன துண்டா கேக் வெட்டியது போல பத்து பத்து குறள். இப்போ ஒவ்வொரு குறளா எடுத்து சாப்பிட்டுடலாம். ஒரு தாய் குழந்தைக்கு உணவூட்டுகிற முறையிலே திருக்குறள் கட்டமைப்பை செய்திருக்கிறார் திருவள்ளுவர். பால், இயல், அதிகாரம், குறள், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் அறத்துப்பால் என்றால் அதோடு அறம் முடிந்து விட்டது என்று. பொருட்பாலும் அறந்தான், காமத்துப்பாலும் அறந்தான். அங்கங்கு அறம் எப்படி செயல்படுகிறது என்பது காட்டுவதற்காக முதலிலே அறத்தை தனியே சொல்லி, பிறகு பொருட்பாளரம் சொல்லி, காமத்துப்பாளரம் சொல்லுகிறார். இந்த முதல் வருகிற அறப்பகுதிக்கு மூல அறம் என்று பெயர், மூல அறம் என்று பெயர். பின்னுக்கு வருகிற அறங்களுக்கெல்லாம் சார்பரங்கள் என்று பெயர். அந்த பிரிவுகளுக்கான காரணங்களை நான் பின்னாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நூல் அமைப்பை முதலிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்குள்ளே இப்பொழுது முதல் பாலாகிய அறத்துப்பாலை எடுத்துக்கொள்கிறார். நான் நேற்றே ஒரு உங்களுக்கு ஒன்று சொன்னேன், அப்படியானால் கடவுள் திருவள்ளுவர் ஏன் வீடு பற்றி பாடவில்லை? அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான் என் புருடார்த்த முறை. வீட்டை பற்றி ஏன் பாடவில்லை என்ற உடனே சில முற்போக்குவாதிகள் என்ன சொல்கிறார்கள், திருவள்ளுவருக்கே வீடு பற்றி ஒரு ஐயம் இருந்திருக்கிறது, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று சந்தேகம் இருந்திருக்கிறது, பொய் சொல்ல விரும்பாதபடியால் வீட்டுப்பால் பாடவில்லை. நம்ம பார்வை, திருவள்ளுவர் ஏன் வீடு பாடினாரா பாடவில்லையா என்பதெல்லாம் வினாக்கள். அது பதில் வர உள்ளே பதில் இருக்கிறது, நாங்கள் அந்தந்த இடங்களிலே அந்த பதிலை படிப்போம். திருவள்ளுவர் வீடும் பாடியிருக்கிறார் என்பது உண்மை. அது எப்படி பாடியிருக்கிறார் என்ற விவரத்தை நான் பின்னாலே சொல்லுகிறேன். திருவள்ளுவர் வீடும் பாடியிருக்கிறார், அதுதான் திருவள்ளுவ மாலை என்று திருவள்ளுவரை புகழ்ந்து அவர் பிற்காலத்திலே வந்த புலவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக இருக்கின்றன. வள்ளுவ மாலை என்று அதற்கு பெயர். அதிலே பல புலவர்கள் அறம்பொருள் இன்பம் வீடாகிய நாளும் தந்த புலவர் என்று திருவள்ளுவரை பாராட்டுகிறார்கள். அப்போ உடனே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்வார்கள், அப்போ வீட்டு பாலம் இருந்திருக்கிறது போல இருக்கிறது, காலத்தால் அழிந்து போய்விட்டது என்று இதுக்கு ஒரு டாக்டரேட் வாங்கிடலாம். நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு உண்மை, உயர்ந்தவற்றை நாம் பாதுகாக்க தேவையில்லை, இயற்கை பாதுகாக்கும், அதுதான் உண்மை. வெறும் ஓலையிலே எழுதிய திருக்குறள் இன்று வரையும் நிற்கிறது, ராமாயணம் இன்று வரையும் நிற்கிறது. வள்ளுவர் கம்பர் எல்லாம் எங்களைப் போல கிரனைட் போட்ட வீட்டிலே இருந்திருக்க மாட்டார்கள், சாதாரண மண் போட்டு சாணி சாணம் போட்டு மெழுகின வீட்டிலே இருந்திருப்பார்கள். இந்த புத்தகத்தை இப்படி வச்சுட்டு ஒரு மணித்தியாலம் கழிச்சு வந்தாலே கரையான் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ நாம் போடுவது போல 1000 பிரதி 1500 பிரதி போடுற வழக்கம் எல்லாம் இந்த ஒருவர் சொல்ல 4 பேர் எழுதியிருப்பார்கள், இதுதான் முறைமை. ஆனால் காலம் கடந்து இந்த நூல்கள் வந்திருக்கின்றன, அது ஒன்றே, அந்த நூல்களை காலம் அங்கீகரிக்கிறது என்பதற்கான அடையாளம் அது ஒன்றே போதும். நான் எப்பொழுதும் சொல்வேன், கால அங்கீகரிப்பில்லாமல் எதுவும் எவையும் எவரும் நிலைக்க முடியாது, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு பெரிய கட்டிக்காரராக இருந்தாலும், எவ்வளவு புத்திசாலித்தனம் பண்ணினாலும், காலத்தால் அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் அழிந்து போகும், அதுல சந்தேகமே இல்லை. இன்று வரைக்கும் திருக்குறள் போன்ற நூல்கள் அழியாமல் இருக்கிறது என்றால், இன்றைக்கும் காலத்தினுடைய தேவை அந்த நூல்களுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் எதை அழிக்கும் எதை அழிக்காது என்று கேட்டால், காலத்துக்கு எது தேவையில்லையோ அது காலம் அழித்துவிடும். திருமுறைகளுக்கே அந்த செய்தி சொல்லுகிறார்கள். ராஜராஜ சோழன் தேடுகிற பொழுது திருமுறைகள் சில செல்லரித்து போயினே, அது காலத்துக்கு ஒவ்வாதது என்று கருதி விட்டார்கள் என்று எழுதுகிறார்கள். ஆகவே காலத்துக்கு தெரியும் எதை இந்த காலத்தில் வைத்திருக்க வேண்டும், எப்போ அழிக்க வேண்டும் என்று தெரியும். திருக்குறள் இன்றைக்கும் நிற்கிறது என்றால், காலம் அங்கீகரித்த நூல். சில பேர் சொல்கிறார்கள் இதெல்லாம் பழைய நூல்கள் தேவையில்லை என்கிறார்கள். தேவையில்லை என்று இருந்திருந்தால் காலம் அழித்திருக்கும், காலம் நிலைக்க வைத்திருக்கிறதை நீ சொல்லி அழிக்க முடியாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திருவள்ளுவர் அறத்தினை வரையறை செய்து கொண்டு முதல் பாலிலே மூல அறத்தை சொல்ல தலைப்படுகிறார். இதுதான் அவருடைய நூல் தொடக்கம். பழைய காலத்திலே சில செய்திகள் சொல்லுகிறேன். இந்த முன்னுரை என்று இன்றைக்கு நாங்கள் புஸ்தகங்களில் போடுகிறோம் பாருங்கள். யாராவது ஒரு புத்தகம் எழுதினால் ஒரு பெரிய மனுஷனை கொடுத்து அவர் ஒரு முன்னுரை எழுதி தர வேண்டும் என்று வாங்கி அதை போட்டு போடுவோம். இன்றைக்கு முன்னுரைகள் பெரும்பாலும் பயனற்ற முறையிலே போய்விட்டன. இப்ப முன்னுரை என்னவென்றால், நான் ஒரு நூலை கொடுத்தால் வாங்குறவர் அதை படிக்கிறதே இல்லை. என் முகத்துக்காக இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எங்களை பற்றி புகழ்ந்து எழுதி அது போட்டால் நமக்கும் அது ஒரு சந்தோஷம், அதை புத்தகத்தின் அட்டப்படுத்தல என்னை பற்றி அவர் புகழ்ந்ததை போட்டு இதுதான் முன்னுரை என்று ஆகிவிட்டது. நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் ஒரு நூலுக்கான அமைப்பு முறையே சொல்லுகிறார்கள். இலக்கணத்திலே பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று ரெண்டு பாயிர முறை உண்டு. பொதுப்பாயிரம் என்றால் என்னவென்றால், ஒரு நூல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இதுதான் பொதுப்பாயிரம். பொதுவா நூல் என்றால் இந்த நூல் என்று இல்லை, நூலினுடைய அமைப்பு. அதுல சில விஷயங்கள், அதில் 5-6 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று இலக்கணக்காரர் பதிவு செய்கிறார்கள். அதில் ஒன்று, இந்த நூலை யார் படிக்கலாம், அது ரொம்ப முக்கியம். இந்த நூலை படிப்பிக்கிறவனுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய தகுதியை இலக்கணக்காரர்கள் சொல்வது போல யாரும் சொல்ல முடியாது. மலை நிலம் பூவே துளாக்கோளன்ன நுழைவில் இயல்புடையோர் என்று நல்லாசிரியர்களுக்கான வரைவிலக்கணத்தை இலக்கணம் சொல்லுகிறது. நல்லாசிரியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மலை போல இருக்க வேண்டும். இரண்டாவது, நிலம் போல இருக்க வேண்டும், மலையின் நிலம். அதுக்கு பிறகு பூ போல இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு துளாக்கோள் போல இருக்க வேண்டும். நல்லாசிரியருக்கு 4 லட்சணம். அந்த கத்திரையெல்லாம் ஆசிரியர்களை, இந்த லட்சணம் உள்ளவர்களை தான் ஆசிரியர்களாக ஏற்றார்கள். இப்ப சர்டிபிகேட்டை பார்த்து ஏற்ற பிறகு அதெல்லாம் போய்விட்டது. மலை போல ஆசிரியன் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த சூத்திரத்தை சொல்லிவிட்டு, இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சூத்திரம் சொல்கிறார். அப்படி படிச்சா நாங்க திருக்குறளை இந்த புறவியில படிச்சு முடிக்க முடியாது. ஏன் மலை என்றார்கள் என்றால், அளக்கலாக அருமையும் பெருமையும், ஏறுதற்கு அருமையும், ஒரு 3 விஷயம் அந்த பாட்டுல சூத்திரத்துல சொல்லுகிறார்கள். வயசு போனதாலே எல்லாம் மறந்து போய்விட்டது. ஒரு நல்ல மலையை ஏன் நல்லாசிரியனுக்கு உவமையாக சொன்னார்கள் என்றால், ஒரு மலையை பார்த்த உடனே நமக்கு ஒரு பிரமிப்பு வரும் அல்லவா, இது எவ்வளவு உயரமாக இருக்கிறது, எவ்வளவு அகலமாக இருக்கிறது. தூரத்திலே பார்த்து மலையை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வரும் அல்லவா. ஒரு நல்லாசிரியனை பார்த்தால் மாணவனுக்கு அந்த பிரமிப்பு வர வேண்டும். அப்படியானால் உயரமாக இருக்கவனே என்னை போல பருத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அறிவினாலே அந்த விரிவு ஆசிரியன் காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு மலையை கண்டோனே இது எவ்வளவு அகலம் இருக்கும், எவ்வளவு உயரம் இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும் என்று ஒன்றும் தெரியாமல் நமக்கு ஒரு திகைப்பு வருவது போல, ஒரு ஆசிரியனுடைய அறிவை கண்டவுடனே மாணவனுக்கு இவர் எவ்வளவு படித்திருப்பார், இவருக்கு தெரியாதது எது இருக்கும் என்று ஒரு பிரமிப்பு வந்தால் மாணவன் ஆசிரியரை மரியாதை பண்ணுவான். இன்றைக்கெல்லாம் நாங்கள் புதிய தலைமுறையிடம் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆசிரியர்களை மாணவர்கள் மரியாதை பண்ணுவதில்லை என்று. இந்த லட்சணத்தோடு ஆசிரியன் இருந்தால் மாணவன் மரியாதை பண்ணியே ஆக வேண்டும், பண்ணியே ஆக வேண்டும், விலக முடியாது. அடுத்தது, நிலம் போல இருக்க வேண்டும் என்ற உவமை. நிலம் போல எப்படி இருக்க வேண்டும் என்றால், பொறுமை காக்கக்கூடியவனாக ஒரு ஆசிரியன் இருக்க வேண்டும். அது ரொம்ப, அதுக்குத்தான் நிலத்தை உவமை சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு வகுப்பிலே 40 பேர், வீட்டிலே 4 பேர் சேர்ந்தாலே நாம கட்டுப்படுத்த முடியவில்லை. 40 பேர், 40 குடும்பத்திலிருந்து 40 விதமானவன் வருவான். இவ்வளவு பேரையும் ஒன்றுபடுத்தி வைத்து பொறுமையாக அவனுக்குள்ளே கல்வி ஏற்ற வேண்டுமானால் ஆசிரியனுக்கு பொறுமை வேண்டும். குழப்பிடித்தவன் நீ வெளியில போ, நீ வெளியில போ என்றால் அதுக்கு ஒரு ஆசிரியன் தேவையில்லை. ஆகவே மலை போல இருக்க வேண்டும், நிலம் போல இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சொன்னார்கள், துளாக்கோள் போல இருக்க வேண்டும். துளாக்கோள் என்றால் தராசு. அவன் பாரபட்சம் காட்டக்கூடாது. கார்ல வந்து இறங்குறமான உனக்கு முன்வர் செயல் வந்து உட்காருப்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு கிழிஞ்ச ஷர்ட்டோட வந்தா நீ அங்க போய் உட்காரு. இவனுக்கு ஒரு எழுதினானே எழுதியாட்டி என்ன 100 மார்க்ஸ், அவனுக்கு எழுதினாலும் 100 மார்க்ஸ் கொடுக்க மாட்டோம். இந்த பாரபட்சம் ஒரு ஆசிரியனுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே அவன் துளாக்கோள் போல் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு மலர் போல இருக்க வேண்டும் என்றார்கள். மலர் போல என்று இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், மலரிலே எப்படி ஒரு தெய்வ தோற்றம் இருக்கிறதோ, மலரை பார்த்த உடனே நமக்கு உள்ளம் மகிழ்கிறதல்லவா, மலரை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி வருகிறதல்லவா, அந்த தெய்வ தோற்றம் ஒரு ஆசிரியனிடம் இருக்க வேண்டும். ஆழ கற்றால் அது வரும், அது வரும். அப்போ இந்த 4 லட்சணம் உள்ளவன் தான் ஆசிரியனாக வரலாம் என்று பொதுப்பாயிரத்திலே கற்பிப்பவனுக்குரிய லட்சணம் சொல்லுகிறார்கள். எப்பவும் நம் தமிழ்ல ஒரு மரபு, அதை மட்டும் சொல்லிட்டு விடையில்லை, கூடாத ஆசிரியன் எப்படி எப்படியெல்லாம் இருப்பான் என்றும் சொல்லுகிறார்கள். ஆசிரியர்கள் இங்கே இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், நான் அவர்கள் சொன்னதை சொல்லுகிறேன். நல்லாசிரியனுக்கு லட்சணம் 4, நல்லாசிரியன் அல்லாதவனுக்கு லட்சணம் 4. அதை அவர்கள் சொல்வார்கள், கலற்பை குடமே கலற்பை குடம் பருத்தி குண்டு, மடப்பனை முடத்தங்கு பருத்தி குண்டிகை கலற்பை களம். 4 பொருள் நான் உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்காது, நான் தனித்தனியும் சொல்லுகிறேன். கூடாத ஆசிரியர்களுக்கான லட்சணம் சொல்கிறார். ஒன்று, கலற்பை குடம் என்று ஒரு உவமை. அது என்னவென்றால், ஒரு குடம் எடுத்து, அந்த காலத்திலே இந்த பிள்ளைகள் மார்பிள் விளையாடுகிறார்கள் பாருங்கள், இப்போ இந்த கண்ணாடி உருண்டையில மார்பிள் விளையாடுகிறார். அது போல ஒரு காய் இருந்தது, அதுக்கு கல் கலர்காய் என்று அதுக்கு பெயர். அது இப்படி வலுவழுப்பாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், சின்ன பிள்ளைகள் அதை எடுத்து விளையாடுவார்கள். அந்த காய்களை எல்லாம் பொறுக்கி ஒரு குடத்துக்குள்ளே போட்டால் அந்த குடத்தை தான் கூடாத ஆசிரியனுக்கு உவமையாக சொல்லுகிறார். நமக்கு புரியாது, அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் என்னவென்றால், அது இந்த வலுவழுத்த காய்கள் ஒரு குடத்துக்குள்ளே போடுகிற பொழுது போட்ட ஒழுங்கிலே போய் நிற்காது. நீங்கள் இப்போ ஒரு காயை போட்டு அடுத்த காயை போட்டால் இந்த காய் மேலே வந்துடும், இது கீழே போயிடும், பிறகு இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும், போட்ட ஒழுங்கிலே இருக்காது. நிரப்பி வச்சுட்டு நீங்கள் அதில் இருந்த அந்த காயை எடுக்க வேண்டும் என்று கவிழ்த்தால் போட்ட ஒழுங்குல வராது, எல்லாம் சிதறி நாலு திசையாகவும் ஓடும், எதை பிடிக்கிறது தெரியாமல் அந்தரப்படும். அதுபோல சில ஆசிரியர்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே படிக்காமல் சிதறலா படிச்சு வச்சிருப்பார்கள். சொல்ல தொடங்கினால் இந்த மார்பிள் குடத்தை உருட்டின மாதிரி எல்லா பக்கத்தாலையும் எல்லாம் சிதறும், மாணவன் பற்ற முடியாது. அது ஒரு ஆசிரியனுடைய குறைபாடு. ஒழுங்காக படித்து ஒழுங்காக, அதுக்கு அடுத்தது சொன்னார்கள் பருத்தி குண்டிகை. அந்த காலத்திலே இந்த பஞ்சு இருக்கிறதே, அது காற்றிலே பறந்து விடக்கூடிய பொருள், அதுக்காக அதை பாதுகாத்து சேர்க்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பார்கள். அதுக்கு என்னென்றால் அந்த காலத்திலே இந்த சுரைக்காய் என்ற ஒரு ஒன்று இருக்கிறது தெரியுமா, அதனுடைய அந்த கோதை முட்டி மாதிரி பாதிப்பார்கள். சுரைக்காய் முட்டி இப்படி கழுத்து சின்னனாக இருக்கும், கீழே பெருசா இருக்கும், அதுக்குள்ளே இந்த பஞ்சை போட்டு வைப்பது காத்துக்கு பறக்காமல் இருக்க வேணும்ன்றது. இது கூடாத ஆசிரியனுக்குரிய அடுத்த உவமை. என்னென்றால் அதுக்குள்ள பஞ்சை போடுறதும் கஷ்டம், தடியில வச்சு தள்ளி 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 போடணும், எடுக்கிறதும் அதை விட கஷ்டம், கிண்டி கிண்டி எடுக்கணும். சில ஆசிரியர்கள் அப்படித்தான் படிக்கிற பொழுதும் கஷ்டப்பட்டு படிப்பார்கள், பிறகு அவர்கள்ட்ட இருந்து அதை நாங்கள் வாங்க வேணும்னா கிண்டி 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 தான் வாங்க வேணும். இது ரெண்டாவது ஆசிரியன் அல்லாதவனுக்கான லட்சணம். மூன்றாவது சொன்னார்கள் மடப்பனை. பனைமரத்தை பார்த்தால் இந்த ஓலை வெட்டாவிட்டால் அதனுடைய அந்த தடி இப்படி நீட்டி நீட்டி கொண்டு இருக்கும், வெட்டுற வால் மாதிரி இப்படி பனைமரம் பார்த்துருக்கிறீர்களா, நீட்டி கொண்டு இருக்கும். இது ஒரு உவமை. என்ன உவமை என்றால் அந்த ஓலை வெட்டாத பனைமரத்திலே அந்த வால் போல எல்லாம் நீட்டிக்கொண்டு நீங்களா ஏறி பனம்பழம் புடுங்க முடியாது, அதுவா விழுந்தா பொறுக்கலாம். அப்படி சில பேர் நல்லா படிச்சு வச்சிருப்பார்கள், நம்ம தேவைக்கு அவர்கள்ட்ட ஒன்று வாங்க முடியாது, எப்பயாவது தானா பழம்பழம் இந்த மாதிரி விழுந்தா பொறுக்கலாம். இது மூன்றாவது ஆசிரியன் அல்லாதானுக்குரிய லட்சணம். நாலாவது லட்சணம் சொன்னார்கள் முடத்தங்கு. முடத்தங்குன்றா என்னன்றா, நாம நம்ம நிலத்துல நம்ம வீட்டில் ஒரு தென்னமரத்தை நட்டு வளர்ப்போம், அது வளர்ந்து மற்ற பக்கமாக சுத்தியா போய் அடுத்த வீட்டில் போய் தேங்காயம் போடும். இது ஒரு ஆசிரியர் அல்லாத என்னென்றால் சில மாணவர்கள் கல்வி பசியோடு வந்து ஆசிரியனுக்கு உபச்சாரம் செய்து அவனிடம் பாடம் கேட்க நிற்பார்கள். இவர் இங்கே படிப்பிக்க மாட்டார், டியூஷன்ல போய் படிப்பார். இவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார், டியூஷன்ல போய் சொல்லிக் கொடுப்பார். இது முடத்தங்கு. இப்படி ஆசிரியன் அல்லாதவனுக்குரிய லட்சணம், மாணவன் அல்லாதவனுக்குரிய லட்சணம் என்றெல்லாம் பொதுப்பாயிரத்திலே சொல்லுவார். பாயிரம் என்றால் என்னவென்றால் முன்னுரை தான், அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அது இலக்கணத்திலே அதுக்கு நிறைய முன்னுரை, தந்துரை, முகவுரை இதெல்லாம் இதுதான். முகவுரை என்றால் என்னவென்றால் நூலுக்கு அது முகம். நூலுக்கு முகம் என்றால் என்ன அர்த்தம், நூலுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அது காட்ட வேண்டும், அதுதான் முகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்கிறோம், நமக்கு உள்ளே இருக்கிறது முகத்தை பார்த்தால் தெரிய வேண்டும். ஒருத்தர் முன்னுரையை படித்தால் அந்த நூல் என்ன சொல்கிறது என்பது முன்னுரையிலே தெரிய வேண்டும், அப்படி எழுதினால்தான் அது முன்னுரை. பழைய காலத்தில் அதுக்கு லக்கணமே வைத்தார்கள், 11 விஷயம் வர வேண்டும் அதிலே, யார் நூல், யார் செய்த நூல், ஏன் இந்த நூலை செய்தார், எந்த சபையிலே செய்தார், எந்த கற்றவர்கள் இந்த நூலை அங்கீகரித்திருக்கிறார்கள், இப்படி அதுக்கு ஒரு 11 லட்சணம் சொல்வார். இவ்வளவும் இருந்தால்தான் அது நூல். நல்ல காலம், அந்த காலத்தில் நாங்கள் பிறக்கவில்லை, இப்போ நாங்கள் யாரும் எழுதி நூல் என்று போடலாம். அப்போ இந்த முன்னுரை என்ற ஒன்று இருக்கிறதே, முன்னுரைக்கு முன்னுரை எழுத வேண்டி வந்த காரணமே அந்த காலத்திலே வேற காரணம். முன்னுரை ஏன் எழுதினார்கள் என்றால் எல்லா நூலும் எல்லாருக்கும் தேவையில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நூல்களும் எல்லாருக்கும் தேவையில்லை, உங்களுடைய அறிவுத்துறை எதுவோ அதுக்குரிய நூலை நீங்கள் படித்தால் போதும். அந்த காலத்திலே லைப்ரரி கிடையாது. அப்போ எனக்கு ஒரு நூலை நான் இப்ப கையில எடுக்கிறேன், இது எனக்குரிய நூலா இல்லையா என்று தெரிந்தால் தானே நான் இதை படிக்க முடியும். நூல் முழுவதையும் படித்து பார்த்து ஆகா இது எனக்கு தேவையில்லை என்று வைத்தால் எவ்வளவு காலம் வீணாக போகும். ஆகவே இந்த நூல் என் அறிவு எல்லைக்கு உட்பட்ட நூலா என்பதை காண்பதற்கு முன்னுரை என்று ஒன்று வைக்க வேண்டும். அப்போ அந்த முன்னுரையை படித்தால் தெரியும் இந்த நூல் நான் படிக்க வேண்டிய நூலா இல்லையா. ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கிற காலம் மிக கொஞ்ச காலம். என்னையா கொஞ்ச காலம் என்கிறீர்கள், 100 வயசு பொதுவாக ஒரு மனிதனுக்கு 120 வயது வாழலாம் என்ற அமைப்பு, நாம அதுக்கு எடுத்துக்கொள்வோம்ங்கிறது வேற. இப்ப அந்த 120 வயது வரை வாழுகிற ஒரு மனிதனுக்கு இது ஒரு பெரிய காலம் மாதிரி தெரியலாம். ஆனா காலம் என்ற அந்த தத்துவ எல்லைக்குள்ளே இது ஒரு 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 துளியளவும் இல்லை, துளியளவும் இல்லை. இந்த ஒரு கொஞ்ச காலம் கிடைத்திருக்கிறது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் படுகிற துன்பத்துக்கு ஒரு அளவில்லை. பல்நாள் சில்நாள் பல்பணி சிற்றறிவுடையார் என்று எழுதுவார். எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆயுள் காலம் கொஞ்சம், அதுக்குள்ளே பல பிணிகள். என்ன பிணிகள்? பசி ஒரு பிணி, தூக்கம் ஒரு பிணி, படிக்கலாம்னு புத்தகத்தை உட்கார்ந்தா தூக்கம் வருகிறது. அப்போ இதெல்லாம் பிணிகள். டிவியை போட்டால் அங்கே ஏதாவது சண்டை நடக்கிறது, புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதை பார்க்க சொல்லுகிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனை. நீங்கள் நான் பொதுவாக சொல்லுகிற ஒன்று, நீங்கள் ஒரு நாளைக்கு இருந்து கணக்கு பண்ணி பாருங்கள், படிக்கிறதுக்கு 24 மணித்தியாலத்திலே 1 மணி நேரம் கிடைத்தா பெரிய காரியம். 1 மணி நேரம் முழுமையா கிடைத்தால் அது பெரிய காரியம். அப்போ கொஞ்ச நாள் படிக்க கிடைச்ச நேரம் கொஞ்ச நேரம், அதுக்குள்ளே அதையாவது படிக்கலாமா என்றால் பல்பிணி என்றான். எத்தனையோ விதமான நோய் வருகிறது, பசி வருகிறது, வருத்தம் வருகிறது, இதெல்லாம் விட்டு படித்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு கிடைக்கும். இதிலே நீ தேர்ந்தெடுத்து படிக்காமல் படித்தா எவ்வளவு படிக்க முடியும்? உன் துறை எது என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்ப தேர்ந்தெடுப்பது எப்படி? திருக்குறள் முழுவதும் படிச்சு பார்த்து சீச்சி இது எனக்கு உரிய நூல் இல்லை என்று வச்சால் காலம் போய்விடுமே. அதுக்காகத்தான் முன்னுரை எழுதினார்கள். முன்னுரையை படித்தால் இந்த நூல் எனக்கு உரிய நூலா இல்லையா என்று தெரிய வேண்டும். முன்னுரை எழுதுகிறவர்களும் அப்படி எழுத வேண்டும். இது கட்டாயம். சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக எழுதுவதெல்லாம் முன்னுரை. இந்த முன்னுரைக்கு அந்த காலத்திலே பாயிரம் என்று பெயர். இது தமிழ் படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்கள் அது தெரிந்து கொள். 2 சொற்கள் தமிழ்ல இருக்கிறது. பாயிரம் என்று ஒரு சொல், பாவிகம் என்று ஒரு சொல். பாயிரம் என்றால் என்னவென்றால் முன்னுரை. பாவிகம் என்றால் என்னவென்றால் ஒரு புலவன் என்ன கருத்தை இந்த நூல் முழுவதும் சொல்ல வந்தானோ அந்த கருத்துக்கு பாவிகம் என்று பெயர். ராமாயணத்தினுடைய பாவிகம் என்ன என்று கேட்டால் அறம்பெல்லும் பாவம் தோற்கும். பாரதத்தினுடைய பாவிகம் என்ன என்று கேட்டால் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மம் வெல்லும். இப்போ இந்த சினிமாவில் சொல்லுகிறார்கள் ஒன் லைன் ஸ்டோரி சொல்லியார், ஒன் லைனா ஸ்டோரி சொல்லணும், அதுதான் இது பாவிகம்ங்கிறது. அதுதான் அந்த மொத்தமாக நீ என்ன சொல்ல வர்றங்கிறத ஒரு வரியில சொல்ல வர, அதுக்கு பாவிகம் என்று பெயர். நான் சொல்வது பாவிகம் அல்ல, பாயிரம். பாயிரம் என்றால் முன்னுரை. இப்போ நூல் அமைப்பிலே நூல் செய்கிறவர்கள் பாயிரம் செய்வது என்பது ஒரு முறையாக இருந்திருக்கிறது, ஒரு முறையாக இருந்திருக்கிறது. திருவள்ளுவரும் அதில் இருந்து விதிவிலக்கு இல்லாமல் தன் நூலுக்கு பாயிரம் செய்ய விரும்புகிறார். அதனாலே அந்த அறத்துப்பால் தான் தொடக்கத்திலே இருக்கிற பகுதி. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்கள். அப்ப அறத்துப்பால் தொடங்குவதற்கு முன்பாக பாயிரம் செய்ய வேண்டும். பாயிரம், ஒரு நூலுக்கு பாயிரம் யார் யார் செய்யலாம் என்பதற்கெல்லாம் இலக்கணம் இருக்கிறது. ரொம்ப இலக்கணம் பிடிச்ச ஆட்கள் தமிழர்கள். ஒருவன் செய்கிற நூலுக்கு யார் யார் முன்னுரை எழுதலாம், அதுல ஒன்று நானே கூட என் நூலுக்கு முன்னுரை எழுதலாம், அதுல தப்பில்லை. என்னோடு உடன்படித்தவன் எழுதலாம், நல்லாசிரியன் எழுதலாம், உரைகோடாளன் எழுதலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ திருவள்ளுவர் தன் நூலுக்கு தானே பாயிரம் எழுதுகிறார். என்ன செய்தார் என்றால், பாயிரம் என்றால் நாங்கள் என்னென்னமோ சொல்லுவோம், அது இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்க வேண்டும், இது ஆர் சபையிலே பாடப்பட்டது, என்ன விஷயம் பாடியிருக்கு. திருவள்ளுவர் அதை ஒன்றும் சொல்லவில்லை. அந்தாலும் ஒரு புதுமை பிடித்த மனிதன், 4 வரியிலே பாடிக்கொண்டிருந்த தமிழை திடீரென்று பிடித்து 2 வரியிலே பாடின ஒரு துணிவு வேண்டுமே, அது சாத்தியப்படுமா? எல்லாருக்கும் வருமா? அது புலவர்கள் ஏற்க மறுத்துட்டார்கள். நீ போடா, ஏற்காவிட்டால் போ. அதுக்கு பிறகு அத்தனை பேரும் அவரையே மேற்கோள் காட்ட வேண்டி வந்தது. அதான் அது சுயம் என்பது. அப்ப என்ன செய்கிறார், 4 அதிகாரத்தை பாடி இதுக்கு பாயிரம் என்று பெயர் வைத்தார். பாயிரவியல், திருக்குறளிலே முதல் இயல் அதுதான். அறத்துப்பாலிலே 4 இயல், அதிலே முதல் இயல் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நாலு இயல் அறத்துப்பாலுக்குள்ளே இருக்கிறது. இந்த நாலு இயலிலே பாயிரவியல் திருவள்ளுவர் முதல் பாடுகிறார். அந்த பாயிரவியல் நான் சொன்னேனே, பெரும்பகுதி பால், அதுக்கு பிறகு இயல், அதுக்கு பிறகு அதிகாரம், அதுக்கு பிறகு குறள், இதுதான் அமைப்பு. பாயிரவியல்லே நாலு அதிகாரங்கள், ஒன்று கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அடுத்தது அரண் வலியுறுத்தல். நாலு அதிகாரம் தான். நாலு அதிகாரம் திரும்பவும் சொல்லுகிறேன், முதலிலே கடவுள் வாழ்த்து, அதுக்கு பிறகு வான் சிறப்பு, மலையினுடைய சிறப்பை சொல்லுகிறார், அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார் நீத்தார் பெருமை, துறவிகளுடைய பெருமை சொல்லுகிறார், அதுக்கு அடுத்ததாக அறத்தினுடைய வலிமையை எடுத்துரைக்கிறார், அரண் வலி உரைத்தல். நாலு அதிகாரங்கள். இந்த நாலு அதிகாரம் எழுதிவிட்டு இதான்டா திருக்குறளுக்கு பாயிரம் என்று சொல்லிவிட்டேன். இந்த நாலு அதிகாரத்தை படித்தா தெரியும் திருக்குறள் என்ன சொல்ல போகிறது என்று. பாயிரவியல் என்று பொதுப்பட சொன்னா கேட்கிறவன் கேட்பான், சார் பாயிரவியல்ங்கிறீங்களே, இதை பத்தி திருக்குறள் என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் இல்லையே என்றால் அதுக்கு சொல்ல தெரிய வேண்டும். சொல்ல தெரிஞ்சால்தான் அவன் ஆசிரியர். இந்த நாலு அதிகாரத்தையும் எழுதி பாயிரவியல் என்று அதற்கு பெயர் வைக்கிறார். நாங்கள் அதற்குள்ளேதான் நுழைய போகிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு என்றால், இதுக்கு உரை எழுத வேண்டிய தேவை வந்து பரிமளகர் உரை எழுத தொடங்குகிறார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், உரை என்பது ஒரு நூலாசிரியன் செய்த நூலுக்கு சொல்லுகிற விளக்கம், அவ்வளவும் தான். இவர் சொந்த விஷயம் இருக்க வேண்டும் என்று ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் நான் நேற்றே சொன்னேன், தமிழ் மூதாதையர்கள் சொன்னார்கள், இவருடைய உரையையே ஒரு சொந்த தனி நூலாக நினைக்க வேண்டும் என்று உமாபதி சிவாச்சாரியார் சொன்னதை நேற்று சொன்னேன். பரிமளகரும் ஒரு அவர் இவர் இவரை பின்பற்றினவர் அல்லவா, குரு எப்படியோ அப்படித்தானே சிஷ்யர் இருப்பார். இவர் என்ன செய்தார், வழக்கத்துக்கு மாறாக உரைக்கு ஒரு பாயிரம் எழுதுகிறார். உரை நூலுக்கு பாயிரம் எழுதுகிற முறையே இல்லை, மூல நூல்களுக்கு தான் பாயிரம் எழுதுகிற முறை. எனக்கு தெரிந்த அளவிலே உரைக்கு வேற யாரும் பாயிரம் எழுதி இருக்கிறார்களா தெரியவில்லை. எங்கேயாவது இருக்கலாம், எனக்கு அது 100% நான் தமிழ் முழுவதும் படித்தவன் இல்லை. உரைக்கு ஒரு பாயிரம் எழுத வேணும் என்று நினைத்து குறளினுடைய வாசலிலே உரைப்பாயிரம் என்று ஒன்றை எழுதுகிறார் திருவள்ளுவர். இந்த பகுதி நீங்கள் நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முதல் பக்கத்திலே உரைப்பாயிரம் என்று இருக்கும். நான் நேற்று சொன்னேனே, நான் வகுப்புக்கு போற பொழுது அப்படி ஒரு பக்கம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. உரைப்பாயிரம் என்று ஒரு பகுதி. இன்றைக்கு நாங்கள் அந்த உரைப்பாயிரத்தை படிப்போம். ஏனென்றால் அந்த உரைப்பாயிரம் படிக்கிற பொழுதே பரிமளகருடைய ஆளுமை தெரியும். என்ன செய்கிறோம், இப்ப நூலுக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது முகப்பிலே இருக்கிற பகுதி அறத்துப்பால், அறத்துப்பாலுக்குள்ளே நுழைகிற பொழுது முகப்பிலே இருக்கிற பகுதி பாயிரவியல். இந்த பாயிரவியலுக்குள்ளே நுழையறதுக்கு முன்பாக பரிமளகர் சொல்றார், கொஞ்சம் நில், இந்த நூல் அமைப்பு என்ன என்று விளங்கிக் கொண்டு உள்ளே போ. ஏதோ கடலிலே கடற்கரையிலே நடக்கிறது போல நூல்களுக்குள்ளே நடக்க முடியாது. அடிப்படை தெரிந்தால்தான் அந்த நூலை சத்தியம் பண்ணி நாம் படிக்க முடியும். அப்போ உரைப்பாயிரம் என்று ஒரு பகுதியை எழுதுகிறார். எப்படி அறத்துக்குள்ளே நுழைவது என்று அந்த உரைப்பாயிரம் விளக்கம் செய்கிறது. உங்கள் கைகளிலே நூல்கள் இருந்தால் அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சும்மா ஒரு விளையாட்டு பண்ண போகிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் இதை படிக்க போகிறார், உரைப்பாயிரத்தை படிக்க போகிறார். அது நாங்கள் ஒருவரே படிக்கிறது என்று கூட வைத்துக்கொள்ள வேண்டாம். என்ற நீங்களும் சேர்ந்து படித்தால்தான் அது படிப்பு, இல்லாவிட்டால் ஏதோ சொற்பொழிவு கேட்குற மாதிரி போய்விடும். அந்த உரைப்பாயிரத்தை ஒருவர் படிக்கிற பொழுது நான் எப்பொழுதும் சொல்கிறேன், இந்த படிப்பு முறை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு சொல்லைத்தானும் நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பேப்பர் வாசிக்கிறது போல இல்லை, இன்றைக்கு இந்த இடத்திலே கலவரம் நடந்தது என்றால் அது சொல் கவனிக்காமலும் வாசிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இது அப்படி இல்லை, ஒரு சொல்லும் உங்கள் புத்திக்கு போக வேண்டும். இதுதான் மரபு கல்வியிலே இருக்கிற கஷ்டம். வாயோ கண்ணோ படிக்க வேண்டும், காது கேட்க வேண்டும், அது புத்திக்கு போக வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் புத்திக்கு போக வேண்டும், தவற விடக்கூடாது. அப்படி படிக்கிற பொழுதுதான் திருக்குறளுடைய முழு பெருமதி தெரிய வேண்டும். அப்போ உரைப்பாயிரத்தை படிப்போம். என்னத்தில் எழுதியிருக்கிறது, தமிழில் தான் எழுதியிருக்கிறார் உரைப்பாயிரம். இது ஒரு ஒரு கிண்டலா என்று நீங்கள் கேட்பீர்கள். பரிமளகர் தமிழ் எழுதாம ஆங்கிலத்தில் எழுதுவாரா என்று கேட்டால், எங்களுக்கு அப்படித்தானே ஒரு எண்ணம், தமிழ் தானே. அது பொதுவாக எல்லாரிடம் இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் ஒருவர், இது மத்தியான நேரம் என்றால் உங்களுக்கு தூக்கம் வரும் என்று இடக்கிட ஏதாவது இப்படி போடுறேன். என்னுடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர், அவர் ரொம்ப ரோசக்காரர். அவர் கல்லூரியிலே அவர் ரோசக்காரராக இருந்தபடியால் எல்லாரோடையும் சண்டை. அந்த அதிபரும் பெரியவர்கள் எல்லாருக்கும் இவரை பிடிக்காது, ஏன்னா இவர் சுயம் உள்ளவர். வருஷம் தொடங்கி முதல் டைம் டேபிள் போட்டார்கள், வகுப்புக்கு ஆசிரியர்களை போடணும். அந்த அதிபர் இருந்து எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இந்த வகுப்பு இந்த வகுப்பு இவருக்கு வகுப்பு சொல்றாரு இல்லை. அப்ப இவருக்கு இவரை வேணுமென்றே ஒதுக்குறார். அப்ப இன்னொரு வாத்தியார் வேணுமென்று கேட்டார் அவர்கிட்ட அதிபர்ட்ட, தமிழுக்கு நீங்க இன்னும் போடல சட்ட இந்த விழுண்டோடனே. அவர் சொன்னார், தமிழ் தானே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, தமிழ் தானே, எனிபடி கேன் டீச் தமிழ், எவனும் தமிழ் படிப்பிக்கலாம். எங்க வாத்தியாருக்கு கோபம் வந்துட்டது, எழும்பி அவர் இப்படி சால்வை போட்ட அதிபர் இப்படி போட்டு இப்படி பிடிச்சார் ஒரு பிடி, சத்தியமா நடந்ததுக்கு இப்படி பிடிச்சார் அவர் இப்படி தூக்கி நிறுத்தி, என்னடா சொல்றேன் இவர் கோபக்காரன், எனிபடி கேன் டீச் தமிழ், ஆனால் இருந்து இன்னென்ன அவரையும் சொல்லடா பார்க்கலாம் மாட்டேன். இப்ப நான் இதை உங்கள்ட்ட கேட்கப்படாது, கேட்டா உங்களுக்கும் சால்வை போட வேண்டி வந்துடும். இப்ப உங்கள்ட்ட இங்கிலீஷில் சொல்லி 26 எழுத்துன்னா கடகட கடையிலிருந்து சர்வரையும் சொல்லுவீங்க, தமிழ் 30 எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிலைமை விளங்க வேணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன், ஆனாவனா சொல்லிடுவான் உயிரெழுத்து மெய்யெழுத்து வரிசைப்படி சொல்ல தெரியுமா. இவர் அதான் கேட்டார் கொளரில் பிடிச்சு, ஆனால இருந்து என்னென்ன அவரையும் சொல்லி பார்க்கலாம்டா, என்ன விடு என்ன விடு என்ன விடுன்ட்டார். அவர் விடுகின்றது சால்வையை விடுன்றது தான், கேள்வியை விடுகின்றது தான். தமிழ் அப்படித்தான் நாங்க வச்சிருக்கோம், நம்ம மொழி ஏதோ சொல்ற உடனே அங்க நிறைய 30 எழுத்து சார், 30 எழுத்தையும் வரிசையா சொல்ல தெரியாமத்தான் நாங்கள் தமிழ் தமிழ்நாடு தமிழர் என்று பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.